SBS தமிழ்.
வணக்கம். அருண்குமார் அபே. முதலிலே உங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசு வழங்கும் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது கிடைத்தது குறித்து எமது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.
Thank you very much.
உங்களுக்கு விருது அறிவிக்கப்பட்ட நாளே எமது நிலைய கழகம் வரை வந்து இந்த நேர்காணலை தருவதற்கு மிக்க நன்றி. உங்களது பின்னணி சற்று வித்தியாசமானது, அதை நேர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
Yes, well, I was born in Colombo and my mother was a Tamil. She was actually born in Benares.
நான் இலங்கையில் கொழும்பில் பிறந்தேன். என்னுடைய தாயார் ஒரு தமிழர். அவர் பனாரஸில் பிறந்தவர். அவருடைய தாயார் சென்னையில் இருந்து வந்தவர். என்னுடைய பாட்டி பல்கலைக்கழகம் சென்ற பெண்களிலே ஒரு முன்னோடி என்று சொல்லலாம். அம்மா இங்கிலாந்தில் பட்டம் பெற்றவர். என்னுடைய பெரியம்மா ஒரு வைத்தியர். இந்திரா காந்திக்கு கைனகாலஜிஸ்டாக பணியாற்றியவர். கல்வி எங்கள் குடும்பத்தில் முக்கிய விடயமாக இருந்தது. எல்லா தமிழர்களுக்கும் அப்படித்தான் என்று சொல்லலாம். என்னுடைய அப்பா ஒரு சிங்களவர். அவர் பத்திரிகையாளராக கொழும்பிலே கடமையாற்றி கொண்டிருந்தார். என்னுடைய பெற்றோர் இருவரும் டைம்ஸ் ஆஃப் சிலோன் என்ற பத்திரிகையில் பணியாற்றும் பொழுது சந்தித்தார்கள். நான் பிறந்தது 1958 மே மாதம். இலங்கையிலே நடந்த முதல் இனக்கலவரங்களின் நடுவே நான் பிறந்தேன். என்னை எப்படி மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு போவது என்பதே அவர்களுக்கு சவாலாக இருந்தது.
சிங்கள தமிழ் இரண்டு பெற்றோரையும் கொண்டிருந்த உங்களது சிறுவயது வாழ்க்கை எப்படி அமைந்தது?
Well, you know, in Colombo at that time
அந்த காலத்தில் இலங்கையில் தமிழர்கள், சிங்களவர்கள் மற்றும் பல இனத்தவர்கள் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்தார்கள். அரசியல்வாதிகள் தான் பிரிவினைவாதத்தை உருவாக்கி மக்களிடையே வேற்றுமையை தோற்றுவித்தார்கள். அதனை அண்மையில் சக்திதரன் மேடையேற்றிய எண்ணிக்கை இல்லையே கையோங்கு என்ற நாடகத்தில் அழகாக கொண்டு வந்திருக்கிறார். அம்பலப்பிட்டியாவில் இருந்து வந்த எனது அம்மாவின் குடும்பத்தினரோடும், மலநாட்டில் நாவலப்பிட்டியாவில் இருந்த எனது அப்பாவின் குடும்பத்தினரோடும் நாங்கள் காலங்கள் கழித்திருக்கிறோம். இரண்டு சமூகத்துக்கும் இடையிலேயோ அல்லது எனது பெற்றோருக்கு இடையிலேயோ நான் எந்த விரோதத்தையும் காணவில்லை. அவர்கள் தங்களை இலங்கையர் என்றுதான் பார்த்தார்கள். மற்றவர்களும் ஏன் அதுபோல் ஒற்றுமையாக வாழ முடியாது என்று நான் பல தடவைகள் சிந்தித்ததும்
Or Sylvanese at that time. And it's a shame, I suppose, that more people in our community don't actually think like that.
நான் உங்களது பெற்றோரை பற்றி கூறவில்லை. உங்களை சுற்றி வாழ்ந்தவர்கள் உங்களை எப்படி பார்த்தார்கள் என்று நான் கேட்டேன்.
I suppose, look, we came out to Australia when I was relatively young, not as migrants, but in 62, 63. And
during the White Australia policy?
Yes, but we weren't migrants. We actually came, my father got a job
நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு 1963 வந்தோம். இலங்கை தேயிலையை சிலோன் டீ என பிரபலப்படுத்துவதுதான் எனது அப்பாவின் வேலையாக இருந்தது. நாங்கள் அப்போது குடியேறி வரவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல் அப்போது குடியேறி இருக்கவும் முடியாது. முதலில் 3 வருட ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்திருந்தோம். அந்த காலத்தில் நாங்கள் மட்டும்தான் தெற்காசியாவில் இருந்து வந்தவர்கள். எங்கள் அம்மா சேலை அணிந்து வெளியே செல்லும் போதெல்லாம் எம்மை விசித்திரமாக பார்ப்பார்கள். அப்படி 3 வருடம் இங்கு, 3 வருடம் இலங்கை என்று வாழ்ந்திருந்தோம். நான் இலங்கையில் இருக்கும் போது என்னை ஆஸ்திரேலியர் என்றார்கள். இங்கு என்னை இலங்கையர் என்றார்கள்.
I was probably the only person who had ever gone overseas.
Oh, yes.
At that stage. And so in Sri Lanka they called me the Australian, in Australia they called me the Sri Lankans.
சரி, இந்த ஆஸ்திரேலிய விருது, ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா கிடைத்தது குறித்து என்ன உணர்கிறீர்கள்?
Look, it's a very great, great honor. And the reality is that, you know, to achieve these sorts of honors, there's a whole range of
people பெருமையாக இருக்கிறது. எனது பெற்றோரை நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். என்னை அவர்கள்தான் மிகவும் ஊக்குவித்தார்கள். இந்த உலகில் நல்லது செய்ய வேண்டும், மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையை அவர்கள்தான் விதைத்தார்கள். ஐபேக் என்னும் என்னுடைய நிறுவனத்தின் மூலம் நான் பணம் ஈட்டியதால் தான் மற்ற சேவைகளை என்னால் செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த வேளையில் என்னோடு பயணித்த எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமை
பெற்றிருக்கின்றேன். You know, I'd salute all the people who've been involved in that journey with me.
நிதி சேவை, financial industry, அதிலே உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது?
So I began life in a learning sense at the ANU, which is a wonderful university. I did a degree in arts.
வளர்ந்து வரும் நாடுகளில் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது ஆர்வமாக இருந்தது.
As well as Asian studies.
ஆஸ்திரேலியன் நேஷனல் யுனிவர்சிட்டியில் படித்துவிட்டு இந்தோனேஷியா, இந்தியா மற்றும் இலங்கையில் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன்.
And what I saw working in research.
1983 Bob Hawke மற்றும் Paul Keating ஆகியோர் ஆஸ்திரேலிய நிதித்துறையில் பாரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தினார்கள். அதனால் ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. முதல் தடவையாக ஆஸ்திரேலியர்கள் சேமிப்பதற்கும் மேலாக முதலீடு செய்வதிலே ஆர்வம் காட்டினார்கள். அந்த வேளை நானும் இன்னும் இருவரும் ஒரு முதலீடு சேவை வழங்கும் நிறுவனத்தை ஆரம்பித்தோம். நல்ல சந்தர்ப்பம் உருவாகுவதை நாம் உணர்ந்தோம். அதனால் வெற்றியும்
கண்டுள்ளோம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இன்று சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலிய அரசு வழங்கும் விருதான ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா மெரிட் என்ற விருதை இன்று பெற்றிருக்கும் அருண்குமார் அபே. இலங்கை தீவிலே பிறந்த பலர் தொடர்ச்சியான சம்பளத்தை தரக்கூடிய நிரந்தரமான ஒரு வேலையைத்தான் தேடுகிறார்கள். ஆனால் சுயமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது?
It's hard to say because, as you said, in Sri Lanka, coming out of Sri Lanka, the great focus is on security.
இலங்கையிலே தொடர்ச்சியாக சம்பளம் தரக்கூடிய வேலையை தேட வேண்டும் என்றுதான் பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறார்கள். நான் எப்போதும் சொல்லுவது என்னவென்றால், இலங்கையில் இருக்கும் போது பலர் வெற்றியடைய முடியாமல் இருக்கிறது. இலங்கைக்கு வெளியில் வாழும் பல இலங்கையர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அந்த நாட்டின் தலைமைதான் காரணம் என்று நினைக்கின்றேன். தோல்வி எப்பொழுதும் வரலாம், ஆனால் முயற்சி செய்யாவிட்டால் தோல்வி என்பது நிச்சயம். இளையவர்களுக்கு நான் அறிவுரையாக அதைத்தான் சொல்லுவேன். எனக்கு மற்ற ஒருவருக்கும் அடிபணிந்து வாழுவது பிடிக்காது. ஒரு குழுவாக இயங்குவேன், ஆனால் இன்னொருவருக்கு வேலை செய்வது என்பது முடியாத காரியம். அதனால் தான் தனியாக தொழில்
ஆரம்பித்தேன். But for me, actually working at the bottom of a hierarchy was never something which I particularly aspired to. So I suppose those are important elements.
நீங்கள் இரண்டு நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். இரண்டு நூல்களுமே How Much Is Enough என்ற தலைப்பில் தான் அமைந்திருக்கின்றன. How Much Is Enough என்ற ஒரு தலைப்புடன் இன்னொரு தலைப்பையும் சேர்த்திருக்கிறீர்கள். How Much Is Enough? ஒருவர் எவ்வளவு சம்பாதித்தால் போதும் என்று நினைக்கிறீர்கள்?
So what I found when we started off life in business and in Australia, because my parents were paid essentially a Sri Lankan wage but working in Australia, so you know we didn't
naan siruvanaga irundapodu enadu pettorgal ilangai rubavil sambalam pettukondu Australiaavil vaandhom
automatically well off
adanal varumai endru solla mudiyadu aanal siramathodu dhaan vaandhom naan padithu mudithu vittu niruvanam ondrai aarambitha pinnar dhaan panakkarargal palarodu palagum sandarpam enakku kidaithathu
panam
padaithavargal ellorum magichiyaga vaalgirargal endru illai aanal panamum sambaadithukondu magichiyaga irukka வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பமான ஒன்றை செய்து அதனால் பணம் ஈட்ட முடியும் என்றால் இரண்டையும் அடைய முடியும் என்பதே எனது அனுபவம்.
Happiness, it actually never works. Because you don't really find your true passion, you don't really focus on how you can make a difference to others. And you know that path is really the path of more enduring well-being.
நான் உங்களை நேர் காண்பதற்காக, உங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு சற்று தேடிய பொழுது, நீங்கள் குறைந்தது 16 அமைப்புகள் அல்லது நிறுவனங்களுடன், அதாவது 16 தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுகிறீர்கள் என்று படித்தேன். நீங்கள் உங்களுக்காக உழைப்பது மட்டுமல்லாமல் இந்த தொண்டு நிறுவனங்களுக்காகவும் உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை எங்கிருந்து வந்தது? அந்த அனுபவங்களை எமது நேயர்களுடன் பகிர்ந்து
கொள்ளுங்களேன். You know, their primary focus was making a difference. In fact, they weren't very good at making money at all. But that was an ethos which is built into us. In terms of the various things we support, I suppose...
எனது தாத்தா பாட்டி நால்வரும் சில பழக்கங்களை எம்முடன் ஊட்டி வளர்த்தார்கள்.
Education and learning.
கல்வி முக்கியம் என்று வலியுறுத்தினார்கள். அதனால் கல்வி சேவைக்கு நிதி வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஸ்மித் ஃபேமிலி என்ற அமைப்புடன் இணைந்து செயற்பட்டேன். எனது அம்மா பரதநாட்டியம், கதகளி மட்டுமல்ல கண்டிய நடனமும் கற்றிருந்தார். அதனால் சிங்கள நாடக குழு சித்திரசேனா நாடக குழுவுடன் தொடர்பு ஏற்பட்டது. அவர்களுக்கும் உதவினோம். மருத்துவ உதவி வழங்க வேண்டும் என்ற சிந்தனை எனது தாத்தா ஆயுர்வேத மருத்துவம் மேல் காட்டிய ஆர்வத்தினால் தோன்றியது. இப்பொழுது எனது மூத்த மகனும் மருத்துவ ஆராய்ச்சியில்
ஈடுபட்டிருக்கின்றார். Was the deputy president of the Ayurvedic College in Colombo, and we learned a lot, and you know, inspired by that. My elder son is now involved in medical research as a neuroscientist as well, so it's been an important area for us as well.
Thank you very much, Arun Kumar, for coming to the studios and giving us the time to do this interview, and congratulations again on this award Australia had bestowed on you.
Thank you so much for your interest.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.